முருகப்பெருமான் படைத்தான், காத்தான், அழித்தல் தொழிலையும் மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது கச்சியப்பர் சொல்லுவார், இது என்ன பெரிய விஷயமா? என படைக்கின்றதும் அற்புதமாகோ? ஆமோ, என்ன உயிரினுக்கு உயிராகிய பரஞ்சுடர் ஒளியாய் வியன்மறை தொகைக்கு ஈரதாய் விதிமுதல் உரைக்கும் செயலி நிற்கலாம் ஆதியாய் வகிய செவ்வள் அயன் என படைக்கின்றதும் அற்புதமாமோ? உயிருக்கு உயிராய் பரஞ்சுடைய பரஞ்சோதி சுரூபமாக இருக்கப்பட்டவன் வேத முடிவாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களையும் எவன் செய்கிறானோ அவனுக்கு இது பெரிய விஷயமா? ஒரே ஒரு விஷயம் பண்ண மாட்டானா? ரொம்ப இயல்பாக நம்ம சொல்ற மாதிரி தான், பெரிய மலையை எடுக்கக்கூடியவனுக்கு சின்ன ஒரு தேங்காய் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குமா? அதே போலத்தான் இவன் மிக எளிமையாக செய்து கொண்டிருக்கின்றானாம் அந்த காரியத்தை. அப்போ திருமால் தன்னுடைய மகனுடைய நிலைக்கு இறங்கி சிவபெருமானிடத்துல போய் வேண்டுகிறார். இது மாதிரி ரொம்ப அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார், பிரம்மா நீங்க தான் அதை விடுவிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஏன் அவருக்கு வேலையில் அவர் சும்மா உட்கார்ந்திருக்கிறார்? ஏன்னா பிரம்மா வேலை வந்தாச்சு, பிரம்மா வேலையும் எடுத்துக்கொண்டான், விஷ்ணுவினுடைய வேலையும் எடுத்துக்கொண்டான், ருத்ரனுடைய வேலையும் எடுத்துக்கொண்டான். இப்ப வேலை கிடையாது, நான் என்ன பண்றதுன்னு தெரிய, அடியனுக்கு செய்யக்கூடிய தொழிலும் கிடையாது. இப்ப பிரம்மாவும் இல்ல, ஏதோ அவர் வேலைக்கு அவர் பண்ணிட்டு இருப்பார், அவருக்கு தகுந்தபடி நான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எதுவுமே நடக்கல, நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் என்று திருமால் சிவனிடத்திலே சென்று முறையிட்டாராம். அப்படியா? சிறுபிள்ளை என்று நினைத்து முருகப்பெருமானை சிறுபிள்ளை என்று நினைத்து பிரம்மா வணங்காது சென்றான். ஆதலினாலே அவனுக்கு அந்த தண்டனையானது வந்திருக்கிறது. நானும் முருகப்பெருமானும் வேற வேறு கிடையாது, என்னையும் அவனையும் யார் பிரித்து நினைக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் இன்பம் அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு துன்பம் தான் இருக்குமே தவிர இன்பம் கிடையாது. அவனை வணங்கி எம்மை வணங்க வேண்டும், எம்மை வணங்குவதும் அவனை வணங்குவதும் ஒன்றே என்பதை உணர வேண்டும். தன்னை வணங்காததற்காக அங்கே பிரம்மனை சிறையிலே இடைய அவன் அடைக்கவில்லை. என்னையும் விட முருகப்பெருமானுடைய தன்மை உயர்ந்தது என்பதை உலகுக்கு சுட்டிக்காட்டத்தான் இட்டான். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் என்று ஒருமுறை சொல்லும். ஆனால் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று அவனை மூன்று முறை சொல்லும். இதை கச்சியப்பர் இந்த கருத்தை எடுத்துக்கொள்கிறார். எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரம்மனுக்கும் ஈசன் என்ன தக்க முதற் பரப்பிரமம் சதாசிவன் ஓம் என வேதம் சாற்றுமல்லால் எல்லாவற்றிற்கும் பரபிரம்மமாக இருக்கப்பட்ட சிவபெருமானை பற்றி சதாசிவோம் என்று ஒருமுறை சொல்லும். ஆனால் முக்கனல் சூழ் வேள்விகிர் சுப்பிரமணியன் ஓமெனவும் முக்கார் கூறும் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று முரண்புரை சொல்லும். இக்கருத்தை அறியானை எவ்வாறு விடுவிப்பாய் எம்பும் என்னோ? இதை தெரியாம அவனை வைத்திருக்கிறாரே சிறைக்குள்ளே, இதை எப்படி விடுவிக்கிறது? ஆனாலும் கூட கருணை கடலாக இருந்த காரணத்தினாலே சிவபெருமான் சரி போனா போகிறது, அவனை விடுவிக்க செய்வோம் என்று சொல்லி தன்னுடைய நந்திதேவரை, அங்கே தன்னுடைய அடியவனாக இருக்கப்பட்ட நந்திதேவரை அனுப்புகிறார். தன்னுடைய கணங்களோடு நந்திதேவரும் ஸ்கந்தகிரிக்கு செல்லுகிறார். சென்று முருகப்பெருமானை வணங்கி தொழுது இது மாதிரி சொன்னார். ரொம்ப அழகாக நாடக விடிவிலே மிகச்சிறப்பாக வரியார் சுவாமிகள் சொல்லி வருவார். இப்ப அவர் சொன்ன உடனேயே நகைத்து எழுந்தாராம் முருகப்பெருமான். இனி ஒரு கணம் நீ நின்றாய் என்றால் பிரம்மனோட சேர்த்து நீயும் கம்பி எண்ண வேண்டும்னார். ஓடிட்டாரான் நந்தியம்பெருமான், அங்க நிக்கவே இல்லை. அவங்க கூட யார் போய் நம்ம சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடினார். சிவபெருமானிடத்திலே வந்து சொன்னாராம் அப்படியா என்று அவர் நினைத்து தன்னிடத்திலே இருந்து கிளம்பி தேவாதி தேவர்கள் எல்லாம் சூழ ஸ்கந்தகிரிக்கு எழுந்தருளுகிறார். இங்க ஸ்காந்தம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும். அம்பிகையையும் விட்டுவிட்டு, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த கருத்துக்கள் எல்லாம் மனத்திலே வைத்து நாம் கருத்துக்களாக இப்ப பார்க்கும் பொழுது இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவபெருமான் அம்பிகையையும் கூட விடுத்துவிட்டு தான் தன்னுடைய அடியவர்களோடும் தேவாதி தேவர்களோடும் வந்தார் என்று ஸ்காந்தமானது சொல்லும். வந்த உடனேயே முருகப்பெருமான் வணங்கி வரவேற்று ஆசனத்திலே அமைத்து உபச்சாரங்கள் எல்லாம் செய்து இவ்வளவு தூரம் வந்தீர்களா என்று கேட்கும் பொழுது தன்னுடைய மடியிலே அமர்த்தி கோதி முத்தமிட்டு குழந்தாய் எப்படி இருக்கிற என்ன ஏது எல்லாம் உச்சி முகர்ந்து எல்லாம் கருதினாராம். அவர் பேசுகிறார் சிவபெருமான், அப்பொழுது சொன்னாராம் பிரம்மதேவனை இப்பொழுது சிறையிலே வைத்திருக்கிறாயே அவனை விடுவிப்பதற்காக வந்தோம்னார். அவர் சொன்னார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது. முருகப்பெருமான் சொல்லுகிறார் சிவபிரானே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது, பிரணவத்துக்கே பொருள் கிடையாது, இவனுக்கு தெரியவில்லை. இவனுக்கு எப்படி வேதத்தினுடைய பொருள் தெரியும்? இவன் எப்படி உலகத்தை படைப்பான்? ஆன காரணத்தினாலே இவனை சிறையிலே இருத்துவதுதான் சரி. அகந்தை நீங்க வேண்டும், அவனுக்கு பொருள் தெரிய வேண்டும், இல்லாமல் அவன் வரக்கூடாதுன்னு அவர் சொன்னார். இல்லையப்பா, அவன் கஷ்டப்பட்டுட்டான், நேரம் திருந்து இருப்பான், அவனை விட்டு விடுன்னு. இந்த திருந்துறது வேறே, அவன் அறிந்து கொண்டான் என்பது வேறு. ரெண்டுமே இல்லையா? அவனுக்கு யாரு சொல்லிக் கொடுப்பா? சொல்லிக் கொடுக்கறதுக்காக இல்லையா? முருகப்பெருமான் மறுதளிக்கிறார். அப்ப கோபம் வந்தவரை போல நடிக்கிறாரா சிவபெருமான்? நான் நந்தியை அழைத்து அவனை இங்கே அனுப்பினோம், அதுப்பவும் கேட்கல, நாமே வந்தோம், கேட்கவில்லையா? இதுதான் நாம் சொல்லும் பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையான. நம்ம பச்சைங்களுக்கு எல்லாம் இது சொல்லவே வேண்டாம். ஏன்? நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம கோச்சிட்டாலும் கேட்க மாட்டாங்க. அதுதான் நம்ம பசங்க. அங்கே முருகப்பெருமான் தேவாதி தேவனாக யார் இருக்கிறாரோ அவர் உடனே நகைத்து, நீங்கள் சொன்னால் மறுபேச்சு உண்டோ என்று நினைக்கும்படியாக பிரம்மனை சிறையிலே இருந்து நீக்கினாராம். அங்கே பிரம்மனை சிறையிலே இருந்து விடுவித்து அடைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்போ ஆஹா, ரொம்ப நாள் சிறையிலே இருந்து நொந்தனையா என்று எய்த்தனை போலும் பண்ணாள் இருஞ்சிலை இருஞ்சிறை எய்தி என்றான் என்று சிவபெருமான் சொன்னாராம். ரொம்ப இழைத்து விட்டாயே அப்படின்னாராம். அப்ப சொல்லும் பொழுது பிரம்மா சொல்லுகிறார், உன்றன் புதல்வர் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதம் என்றான். ரொம்ப அழகான வார்த்தை. நான் அதுக்காகத்தான் முதலே சொன்னேன், இந்த உணர்வு உடையேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னாரே, ஆகமம் பற்பல புரிந்து அதிர்ச்சிலையான் உயுமாறு அருள் செய்தான் அவை உணர்ந்துடையேன் என்று சொன்னான். இது இன்னொன்று ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அதுக்கு பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது நானே அதனுடைய பொருள் என்று பிரம்மன் சொன்னதாக ஸ்காந்தமானது சொல்லும். இங்கே அவன் எதையும் தோன்றாதவனாக இருந்தான் என்று கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்லுவார். அப்போ இவர் பிரம்மன் இங்கே சொல்லுகிறார், உன்றன் புதல்வன் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று குற்றம் அல்ல, உணர்வு நல்கி அங்கே உணர்வுடையேன் என்று சொன்னாரே, அப்போ உடையவனாக இருந்தவன் எதுவுமே இல்லை. இப்பத்தான் இவருக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான். உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டி, என்னுடைய அகந்தையையும் போக்கி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதம் என்றான். விழுந்து வணங்குகின்றானான், எனக்கு என்னை புனிதப்படுத்தியது, இது தண்டனை அல்ல, என்னை புனிதப்படுத்திய செயல் என்று சொன்னாராம். சொன்ன உடனேயே இவருக்கு சிவபெருமானுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்படியா, சென்று வா, பழையபடி உன்னுடைய தொழிலை செய்து கொண்டுரு என்று சொல்லி மீண்டும் படைப்பு தொழிலை கொடுத்து அனுப்புகின்றாராம். அங்கே அதுக்குதான் முதலே பார்த்தோம், குட்டினான் திட்டினான் காலினாலே முட்டினான், அதாவது உதைத்தான். அவன் வாயிலாலே திட்டியது வாக்தீ தீட்சையானது, கரத்தினாலே குட்டியது ஸ்பர்ச தீட்சையானது, தன்னுடைய காலினாலே திருவடிகளினாலே முருகப்பெருமான் உதைத்தது திருவடி தீட்சையாக முருகப்பெருமான் கொடுத்ததாக பிரம்மருக்கு ஆனது. இந்த தீட்சை கொடுத்தது அவன் உபதேசம் தனியா பண்ணலையே, இவன் அதுக்கு தகுதி உடையவன் அல்ல, ஆனால் அந்த உணர்வை கொடுத்தான் தன்னுடைய திட்டு என்று சொல்லக்கூடிய வாக்கினாலே வாக்தீட்சையாக, தன்னுடைய கரங்களினாலே குட்டும் பொழுது ஸ்பர்ச தீட்சையாக, தன்னுடைய திருவடிகளினாலே பிரம்மனை உதைத்த பொழுது திருவடி தீட்சையாக, இந்த மூன்று தீட்சைகளையும் கொடுத்து உணர்வு கொடுத்தார். அதனால தான் இங்கே பிரம்மன் சொல்லும் பொழுது உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டு என்றார், செய்தது புனிதம் என்றான், என்னை புனிதப்படுத்தியது, எனக்கு அவன் உணர்வு நல்கினான் என்று சொன்னார். சொன்ன பொழுது அப்படியே சென்று வா, எல்லாரும் வணங்கி செல்லுகின்றார்கள். இப்ப சிவபெருமான் கேட்கின்றாராம், மைந்தா, இவ்வளவு பேரும் இவனுக்கு பிரம்மனிடத்திலே கேட்டாய், பிரம்மனிடத்திலே நீ கேட்டாய், உனக்கு தெரியுமான்னார். கேட்கறது ஈஸி, கேள்வி கேட்கலாம், ஆனா ஆன்சர் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு பதில் தெரியாது, நான் எல்லாரையும் கேள்விதான் கேட்க தெரியும்னு கேள்வி கேட்டுருந்தா உனக்கு பதில் தெரியுமான்னார். தெரியும் அப்படின்னா எனக்கு சொல்லுன்னாராம் சிவபெருமான். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு இந்த சொன்னாரே உபதேசம் சொன்னாரே, அதுதான் இந்த முதல் உற்பத்தி காண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல். முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை முழுவதுமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த காண்டம். அதுல நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதாக வருவது இங்க உபதேசம் செய்யக்கூடிய அந்த செய்கை தான். அது என்ன என்ன உபதேசம்? அருணையர்நாதர் என்ன சொல்லுகிறார்? நாம் முதலேயே பார்த்தது போல தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முனிசிரேஷ்டரான அகஸ்திய மகரிஷிக்கும் முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசம் செய்தார். ஆனா நம்ம சிவபெருமானிடத்திலையும் போய் கேட்க முடியாது, அகஸ்திய மகரிஷத்திலையும் போய் கேட்க முடியாது. அவர் என்ன சொன்னார்னா, நமக்கு இருக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், யாரு, நரசிரேஷ்டரான அருணகிரி வள்ளல் இடத்திலே இந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை முருகப்பெருமான் செய்திருக்கிறார். உடனே நீங்க கேட்கலாம், நம்ம எப்படி சார் போய் கேட்கறது அவரிடத்துல, அருணகிரி பெருமான் இப்ப இருக்கிறாரான்னா, அருணகிரி பெருமான் தன்னுடைய தான் பெற்ற உபதேசத்தை எல்லாம் திருப்புகளிலே தன்னுடைய பாடல்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசம் எப்பேற்பட்டது, அது சொல்லக்கூடியதா, சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து என என்று சொல்லுவாரே, அப்படி சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்ற அந்த ஆனந்த அனுபவத்தை தந்திருக்கக்கூடிய உபதேசம் அது என்ன சொன்னதுன்னர் கந்தலங்காரத்துல பாடுவார், தேனென்று பாகென்று ஓமிக்கொணா முடி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. குறவற்றோ நான் அதை சொல்ல முடியுமா, யார் சொன்னான், வள்ளியினுடைய நாயகன் வள்ளி கணவன் சொன்னார். அது சொன்னது உபதேசம் என்ன, வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே என்று சொல்லுவார். பஞ்சபூதங்களும் கிடையாது, அகங்கார தத்துவம் கிடையாது, இந்த ஆத்மா பரமாத்மா இதை தாண்டிய பொருளாக இருக்கக்கூடியது சரீரியும் அல்ல அசரீரியும் அல்ல, அதாவது உடம்பு இல்லாத விஷயமும் அல்ல உடம்பு இருக்கக்கூடிய விஷயமும் அல்ல என்று அதை சொல்லுவார். இப்படி இவர் சொன்னார் என்று சொல்லுவார். அதை இன்னொரு இடத்துல தெரிய விளம்பியவா எப்படி சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னார். எதை தெளிவா சொன்னார், ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை சந்தோஷம், அழின்னா சந்தோஷம் அர்த்தம், அந்த சந்தோஷத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை, இந்த ஆனந்தத்தை உவமைக்க முடியாத இந்த ஆனந்தத்தை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவான். இது எப்படிப்பட்டது, வெறும் தனி, அதாவது சத்தாக ஏகமாக இருக்கப்பட்டது. இந்த பௌத்த தத்துவம் போல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது, ஒண்ணுமே இல்லை எல்லாமே பாழ், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை, இது ஏகமான ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியது, தனி வெறும் தனி. இது எதை பெற்றதான், வெறும் பாழை பெற்ற வெறும் தனியே. பாழ் எப்படி, எங்கிருந்து இருந்தது, வெளியில் விளைந்த வெறும் பாழை, அது எங்க இருக்கிறது, வெளி அனாதியாக இருக்கக்கூடியது, அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா. இது தெளிவாக சொன்னாராம் அருணகிரி பெருமாருக்கு. நீங்க உடனே கேட்கலாம், நானும் தான் கேட்கிறேன், இதுல என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல நாம் என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னா, என்ன பிரணவார்த்தம், என்ன பிரணவம்னா, என்ன பிரணவார்த்தம், என்ன குடிலினுடைய மந்திரத்தை சொன்னாரே அது என்னது, இது நமக்கு கேள்வி வரும். இருக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு கல்யாணத்துக்கு போனார். இப்ப போறதே எதுக்காகனா, வேற ஒன்றும் கிடையாது, அங்கேயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்ட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே போனா அவங்க அதை விட புத்திசாலிகள். சரி, கல்யாணத்துக்கு போனார், போனவர் சாப்பிட உட்கார்ந்தார், ஏதோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டார், இவர் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு, அப்படி சாப்பிட்ட உடனே ஒரு பரம ஆனந்தமா, ஆஹா ரொம்ப வருஷக்கணக்கில் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அப்படின்னு சந்தோஷமா இருந்தார். அப்போ சம்பந்தி வீட்டுக்காரர் வந்தார், அவர் பார்த்த உடனே இவர் தொண்டிக்குள்ளிலே நின்று போச்சு, ஏன் இன்னும் மொய் வைக்கலை, அது அடுத்த விஷயம். அவர் இங்கிருந்து வர்றார், சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லா சாப்பிட்டீங்களா, அவர் மகனே நீ இன்னும் மொய்யே இழுதில்லை ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ விசாரிச்சலாவது பார்த்தீங்களா, நம்ம பசங்களை பார்த்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம், எழுதிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அவர் கேட்கிறாரு, இதெல்லாம் இருக்கட்டும், ஜோக்ஸ் அபார்ட், இப்ப இவர் கேட்கும் பொழுது இவருக்கு பரம ஆனந்தம், ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு, இப்ப ஸ்வீட் சாப்பிடுறாரு, அப்படியே ஒரு ஆனந்த நிலையில இருக்கிறாரு. இவர் எப்படி சொல்லுவார், எப்படி இருக்கணும், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா என்னங்க, நல்லா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இது என்னோட தேனன்று பாகன்று ஓமிக்கொணா தெய்வ வள்ளி கோன் என்று இதையே சொல்லுவார், தேனென்று பாகன்று ஓமிக்கொணா மொழி தெய்வ வள்ளி கோன். முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான், இனியதிலும் இனியதாக இருக்கிறான் முருகப்பெருமான். இனிமையாக இருக்கிறானா? இந்த இனிமையை எப்படி சொல்ல முடியும்? அந்த அனுபவத்தை முருகனை அனுபவிக்கின்ற, முருகனுடைய உபதேசத்தை அனுபவிக்கின்ற அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பரம ஆனந்தமான நம்முடைய நினைவுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கப்பட்ட அனுபவம். புலன்களுக்கு உட்பட்ட அனுபவமா இருந்தாலும் கூட நம்மால விளக்க முடியாது. புலன்களுக்கு உட்பட்ட அனுபவமாக இருந்தாலும் கூட அதை நம்மாலே விளக்க முடியாது. இது புலன்களுக்கும் அப்பாற்பட்ட அனுபவம் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லுகின்றார் அருணகிரி பெருமான், வெறும் பாறை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா, தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே, குருநாதா நீ எனக்கு ரொம்ப தெளிவாக சொன்னியே என்றார். இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முருகன் தான் சொல்லணும், இல்ல அருணகிரிநாத பெருமான் தான் நமக்கு சொல்லணும். இப்ப அருணகிரிநாத பெருமான் சொன்னதை படிக்கும் பொழுது இந்த அனுபவம் நமக்கு சித்திப்பதில்லை. லாசா ராமவர்தன் தன்னுடைய ஒரு குறுநாவல்ல எழுதும் பொழுது சொல்ற, தீ என்று சொன்னால் அது நம்மை சுட வேண்டும். ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம படிக்கிறோம், எவ்வளவோ படிக்கிறோம், ஆனா படித்த உடனே இந்த அனுபவமோ உணர்வோ நமக்கு வந்து விடுகிறதா? படித்துக் கொண்டே போகிறோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இங்கேயோ கிளவுட் பெஸ்ட் அது இதுன்னு சொல்லுகிறார்களே, பெரிய வெள்ளமானது வந்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துபட்டார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துபட்டார்கள். இப்போ நான் இங்கிருந்து கம்ப்யூட்டர்லயோ டிவிலையோ பேப்பர்லயோ படிக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ எனக்கு இது ஒரு நியூஸ். நன்னா கவனிக்க வேண்டும், ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கிறார்கள், இது எனக்கு ஒரு நியூஸ். என்ன இது பாதிக்கிறது இல்லை, நான் படிக்கிறேன் பார்க்கிறேன், ஐயோ பாவம், சரி கொஞ்சம் ஒரு காஃபி கொண்டு வா, காஃபி மட்டும் பத்தாது கொஞ்சம் கராச்சேவும் கொண்டு வா, இது இவன் ஆயிரம் பேர் செத்ததுக்கா, இவனுக்கு அது ஒரு நியூஸ் அவ்வளவுதான். அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், படித்துக் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான் அவனுக்கு. ஆனா இதே இது தன்னுடைய மனைவியோ அல்லது கணவனோ மகனோ மகளோ தனக்கு நெருங்கிய ஒரு சொந்தமாக இருக்கும் பொழுது ஒண்ணும் இல்ல, வாசப்படியில இடித்து கொண்டான், இடிச்சுட்டான் அம்மானு கத்துறான்னா ஓடிப்போய் ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்று பதறுகிறான். அவன் அங்கே இல்ல, எங்கேயோ அனுப்பிச்சிருக்கிறான், குழந்தை வந்து ஸ்கூல்ல இருக்கு, குழந்தை லைட்டா இடிச்சுட்டான், அவங்க வந்து அது என்னன்னு பார்க்க நான் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் இதை பதறிவோம். என்ன ஆச்சு என்னமோ, காலைய போச்சோ தலையோ போச்சோ கையோ போச்சோன்னு இவன் பதறுவான். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க, இடித்து கொண்ட குழந்தை மீதி இருக்கின்ற பாசத்தின் காரணத்தினாலே, இவனோடு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே கேட்ட நிகழ்வு ஒரு செய்தி இவனை பாதிக்கிறது. ஆனா தொடர்பே இல்லாத காரணத்தினாலே இவன் பார்த்தாலும் கூட அவனை இது பாதிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம படிக்கிறோம், இவர் சொன்ன வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று பார்க்கிறோம். அது பால், அது பெற்றது வெறும் தனி என்றெல்லாம் படிக்கலாம். தேனென்று பாகன்று உவமிக்கொணாமொழி தெய்வவள்ளி கோன் என்று நாம நினைக்கலாம். ஆனா நம்முடைய அனுபவத்திற்கு அல்லது உணர்வுக்கு வந்து விடுகிறதா? வராது. நம்ம அந்த உணர்வுக்கு போக வேண்டும், அந்த உணர்வுக்கு நம்ம போக வேண்டும். போனவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தாயுமான சுவாமிகள் பாடுவார், அருணகிரி ஐயா அருணகிரி அப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார், அது மாதிரி ஒன்ன மாதிரி சத்தியமான வார்த்தை யாருப்பா சொன்னா என்று கேட்பார். சத்தியமான வார்த்தை என்று சொல்லுவார். ஏன் என்ன சொன்னாராம், செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே. அந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளுகின்றார் தாயுமான சுவாமிகளும் கூட. இப்போ அவர்களுக்கு அந்த அனுபவமானது தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே படித்தது கேட்டது அவர்களுடைய உணர்விலே தைக்கிறது. நமக்கு தொடர்பு இல்லாத காரணத்தினாலே நமக்கு தைக்கிறது இல்லை. இந்த தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா என்னதான் படித்தாலும் கேட்டாலும் அது வெறும் கேள்வியாக, வெறும் ஒரு அறிவாக இருக்குமே தவிர அனுபவமாக உணர்வாக நமக்கு மாறப்போவதில்லை. பலவிதமான புத்தகங்கள் நானும் இந்த பிரணவத்திற்காக படித்தேன். பிரணவம்னா என்ன, இவர் உபதேசம் பண்ணார் சொல்லணுமே, பிரணவம்னா என்ன, பிரணவம் ரெண்டு சேர்ந்தது பிரணவம், பிரான்னா என்ன, அதான் சாதம் பிரசாதம் இப்படி சொல்லுகிறோம் இல்லையா, அது மாதிரி விசேஷமானது அப்படின்னா பிர. சரி, நவம் புதியதானது, விசேஷமான புதுமை உடையது, ஒவ்வொரு க்ஷணமும் புதிது புதிதாக இருக்கக்கூடியது.
இது ஒன்று. பிரணவம்னா என்ன? ஓங்காரம், குடிலை. சரி, ஓங்காரம் என்பது என்ன? அகார உகாரம், அகாரங்கள் சேர்ந்தது ஓங்காரம். அப்படின்னா என்ன? பல பேர் பல தத்துவங்களிலே அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், சித்த சைவ சித்தாந்தம், இதுல எல்லாம் பலவிதமான விஷயங்கள், கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நானும் உங்களுக்கு சொல்லலாம், ஆனா எனக்கே அனுபவத்துல வராததை சொன்னா என்ன முடியும்? நான் கேட்டதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், இதுல ரொம்ப நம்ம போகாம உங்களுடைய அனுபவத்துக்கு அதை சித்திக்க வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு எனக்கு அது சித்திக்க வேண்டும். ஏன்னா எனக்கு மட்டும் சித்திக்காம உங்களுக்கு மட்டும் சித்தித்தா எப்படி ஆகும்? ஆக எனக்கும் அந்த ஞான அனுபவம் வர வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து, இப்படி அருணகிரிநாதர் என்ன என்ன சொன்னாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்து விட்டு சொல்லுகிறோம். அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார்? உபதேசம் பண்ணா முருகப்பெருமான், அந்த உபதேசத்தை நாலு விதமான தன்மையிலே சொல்லுகிறார். என்ன உபதேசம் பண்ணான்? நிலவை சடை மிசையே புனை காரணர் செவியில் பிரணவம் ஓதிய தேசிக என்று பழனி திருப்புகள் சொல்லுவார். பிரணவத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்லுவார். வள்ளிச்சன் மார்க்கம் வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே என்று வள்ளிமலை கள்ளக்குவார்ப்பை என்று சொல்லக்கூடிய திருப்புகளில பாடுவார். வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு, அதாவது தன்னுடைய தகப்பனுக்கு வள்ளி சன்மார்க்கத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்லுவார். இன்னொரு திருப்புகள்ல ஓரெழுத்தில் அருளுத்தை ஒதுவித்த பெருமாளே என்று கஷடாட்சரத்தை சொன்னார் என்பதாகவும் சொல்லுவார். இன்னொரு திருப்புகள்ல செண்பகத்து சம்புவுக்கு, சம்பு சிவபெருமானுக்கு தொம் பதத்து பண்புரைத்து, தொம் பதம்னா துவம் பதம், தத்துவம் சிங்கர வார்த்தையத்தை சொன்னார். செங்குவட்டி தங்கும் சொக்கப் பெருமாளே என்று தத்துவம் சிங்கர வார்த்தையை சொன்னார். நான் தான் அது, நான் தான் நீங்கிறத சொன்னார். இப்படி நாலு விதமாக அருணகிரி பெருமான் சொன்னதை நம்ம பார்க்கலாம். இவருக்கு ஏன் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சதுன்னா, அருணகிரிநாதருக்கு இந்த அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த குருவை பற்றி சொல்லக்கூடியதே ஏராளமான விஷயங்கள். அது வந்து கந்தபுராணம் வந்து அருணகிரிநாதருடைய கந்தபுராணமே தனியாக இருக்கும். நம்ம ஸ்காந்தம் என்று எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே அங்கிங்கே நோக்குகிறோம், அவ்வளவுதான். அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் பட்டம் கொடுத்தது யார்னா முருகப்பெருமான் கொடுத்தானா? அருணகிரிநாதர் எனும் அப்பனே போற்றி என்று சொல்வார். விரித்து அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாதை மாலை மிகுத்த பலமுடன் போத அருள்வாயே என்று சொல்வார். அருணகிரிநாதன் பேர் கொடுத்தது, அதனால பட்டம் கொடுத்தார். அவர் தான் இந்த உபதேசத்தை, இவருக்கு பட்டம் கொடுத்து உபதேசத்தை எல்லாம் செய்திருக்கிறார்.